ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: ஆதியும் அந்தமும் இல்லா. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது முதல் திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான். மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இஞ்ஞன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய். பொதுவாக நான்கு அடிகளிலே திருப்பாடல்கள் இருப்பதனாலே திருவம்பாவை திருப்பாடல்களும் சில பதிப்புகளிலே அவ்வாறு பதிவிக்கப்பெற்றுள்ளன. ஆனால் இது தரவு இணை என்று சொல்லியிருப்பதனாலே ரெண்டு தரவுகள், ஒரு தரவுக்கே நான்கு அடிகள் வந்துடும். ரெண்டு தரவுங்கும் போது எட்டு அடிகள். மேலும் எதுகையை வைத்துதான் நாம் அடியை நாம் முடிவு செய்யணும். ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லா, ஆதியும் என்று தொடங்குது ரெண்டாவது எழுத்து தீ. அடுத்தது சோதியை அம்பாட கேட்டேன், அதிலே ரெண்டாவது எழுத்து தீ வந்துவிட்டது, எதுகை ஒன்று போல வந்துவிட்டது. ஆகவே சோதியை என்பதை நாம் இரண்டாம் அடியாக கொள்ளலாம். மாதே தே வந்துட்டது, தீ தே எல்லாம் அந்த தகர வரிசை தானே, தானால வர வரிசை தானே, தா தா தீ தே இல்லையா. மாதேவன் அடுத்தது வந்துட்டது. ஆக அந்த அந்த தானாவுடைய இனங்களாகவே இருக்கும் ரெண்டாம் எடுத்து போறான். முதல் பாட்டில் அதில் ஆரம்பிச்சதுனால அப்படியே வரும். இதை மாதிரி தான் ஒவ்வொரு பாடலையும் இரண்டாம் எழுத்து அப்படி ஒன்று போல வரும். அதை வச்சு நம்ம எதுகையை தெரிந்து கொள்ளலாம். எதுகையை வச்சு அடுத்த எதுகை எங்கே வருதோ அதை அடுத்த அடி என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ. சொன்ன மாதிரி பத்திமையில் முதிர்ந்த அடியார் பெருமக்கள் அவர்கள் யாவருக்கும் முன்னால் துயிலினின்றும் நீங்கி எழுந்து அவர்கள் சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு தம்முடைய தோழிகளை அவர்களுடைய மனைகளுக்கு சென்று எழுப்ப புறப்படுகின்றார்கள். அப்பொழுது உள்ளுரையாக கூறியுள்ள செய்தி போல சத்தியை வியந்து போற்றிக்கொண்டுதான் அவர்கள் எம்பெருமானுடைய திருவருட்சக்தி, சிவபெருமானுடைய திருவருட்சக்தியை வியந்து போற்றிக்கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். அப்போது அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று கொண்டு, மா நாங்கள்லாம் வந்துட்டோம் எழுந்துரு அப்படின்னு கூப்பிட்டு அதற்கப்புறம் அவர் எழுந்து வரணும் என்று அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் வரும்போதே எம்பெருமானை பாடிக்கொண்டேதான் வருகின்றார்கள். அந்த ஓசையை கேட்டே அவள் எழுந்து வர வேண்டும் என்பதுதான ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே. அது பாடலை நிறுத்திவிட்டு நீ எழுந்திருன்னு வர தனியா சொல்லணுமா? அதைத்தான் அந்த அந்த ஆதங்கம் தான் அங்கு தெரிகின்றது. பெருமானுடைய புகழை உன்னுடைய செவியிலே கேட்ட மாத்திரத்திலே நீ எழுந்து வந்துவிட வேண்டாமா? அதற்கு பின்பும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே, யாரை பாடிக்கொண்டு வருகின்றோம்? எப்படிப்பட்ட குரலை பாடிக்கொண்டு வருகின்றோம்? ஏதோ ரோட்டை கேட்கிற சத்தத்துக்கெல்லாம் நீ விழிக்க வேண்டாம். ஆனா நாங்கள் எழுப்புகின்ற ஒளி அது எம்பெருமானை போற்றி பாடக்கூடிய அந்த இசைப்பாடலின் ஒளி. எப்படிப்பட்ட பெருமான்? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. தொடங்கும் போதே சிவபெருமானுடைய மாட்சிமினை ஈடு இணையற்ற தன்மையினை எத்துணை அழகாக எடுத்துரைத்து தொடங்குகின்றது இந்த திருவம்பாவை பாருங்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அதாவது சாத்திரங்களிலே தோத்திரங்களிலே அறிவு பொருள் சோதி என்று குறிப்பிடப்படும். அறிவை ஒளி என்றும் அறியாமையை இருள் என்றும் குறிப்பிடுவது சாத்திர தோத்திர மரபு. ஒளின்னு சொன்னா அது அறிவு, இருள்னு சொன்னா அறியாமை. அறியாமையை இருளாக உருவகம் செய்வர், அறிவை ஒளியாக உருவகம் செய்வர். ஒளியை உடையது சோதி. ஆகவே சோதி என்பது அறிவு பொருள். எம்பெருமானை அறிவு பொருள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இருக்கின்ற முப்பொருள்களிலே பதியாகிய எம்பெருமான் பதிப்பொருள், பதியாகிய எம்பெருமான் மட்டுமா அறிவு பொருள்? பசு என்று சாதி ஒருமையிலே குறிப்பிடப்படுகின்ற அந்த வர்க்கத்திலே இருக்கின்ற உயிர்களாகிய நாம ஒவ்வொருத்தரும் கூட அறிவு பொருள் தானே. பாசமாகிய மும்மலங்கள் தான் ஜடம், பாசமாகிய மும்மலங்கள் தான் ஜடப்பொருள். பசுவர்க்கமாக இருக்கக்கூடிய உயிர்கள் ஒவ்வொன்றும் அறிவு பொருள்கள் தானே. ஆனா அப்போ அறிவு பொருளை வந்து சோதின்னு சொல்லலாம்னா உயிர்களையும் கூட சோதின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். ஆனால் பெருமானை சொல்வதுதான் சிறப்பு. ஏனென்றால் அவர் தான் இயற்கை உணர்வுடைய பொருள். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி வேறு எவரும் தனக்கு அறிவிக்க வேண்டியதன்றி உணர்த்த வேண்டியதன்றி தானே அனைத்தையும் ஒருங்கே உணரவல்ல இல்லையா பேரறிவு பொருள். ஆகவே பெருமானைத்தான் சோதி என்று சிறப்பாக சொல்வார்கள். அரும்பெரும் சோதி என்று குறிப்பிடுகின்றார். அரும் சோதி பெரும் சோதி. அரும் சோதி என்று சொல்லும்போது உணர்வதற்கு அரிய நிலையிலே பெருமான் இருக்கின்றார். பொறிகள் கரணங்கள் வாயிலாக நாம உலகப் பொருள்களை எல்லாம் அறிகின்றோம். நம் பொறிகரணங்களின் துணை கொண்டு பல புதிய புதிய கருவிகளை உருவாக்குகிறோம். அந்த கருவிகளின் துணை கொண்டு எத்தனையோ நுட்பமான பொருள்களை எல்லாம் கண்டு வருகின்றோம். ஆனால் நம்முடைய கருவிகரணங்களுக்கோ கருவிகரணங்களால் உருவாக்கப்படும் விஞ்ஞான கருவிகள் எவற்றுக்குமோ உட்படாமல் அவை எவற்றாலும் அறிய முடியாத நிலையிலே இருக்கின்றான் பெருமான். ஆகவே பாசஞானம் நாம பொறிகரணங்கள் மூலமாக நமக்கு விளங்கும் ஞானம் பாசஞானம். பாசஞானத்தாலே அறியப்படாத ஒரு பெருநிலையிலே இருக்கின்றான். பாசஞான பற்றை விட்டு அதே சமயம் ஆன்மாவாகிய தம் மீது பற்று வைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அந்த நிலை பசுஞானம் என்று சொல்லப்பெறும். அந்த பசுஞானத்தாலும் உலகப்பற்று நீங்கினாலும் தான் என்ற அகப்பற்று நீங்காமல் இருப்பதனாலே அந்த அகப்பற்று மயமாய் இருக்கக்கூடிய அந்த பசுஞானத்தாலும் அறியப்படாதவனாக இருக்கின்றான். பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் அப்பாற்பட்ட பொருளாக அந்த ஞானங்களாலே உணர்வதற்கு அரிய பொருளாக இருப்பதனாலே அருஞ்சோதி என்றார். இதுபோல பெருஞ்சோதி என்றார். சோதி என்பது விளக்கம் செய்வது, தன் ஒளியினாலே விளக்கம் செய்வது. எல்லா உயிர்களுக்கும் அறிவு விளக்கம் அருள்கின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதனாலே நிறைந்து எல்லோருக்கும் அறிவு விளக்கம் அருள்வதனாலே அது பெருஞ்சோதி. ஆகவே அருஞ்சோதி பாசஞான பசஞானங்களால் அறிய முடியாத அரிய நிலையிலே இருக்கிற சோதி. அதே சமயத்தில் எங்கும் நிறைந்து எல்லாருக்கும் அறிவு விளக்கம் தருகின்ற சோதி பெருஞ்சோதி. உணர்வதற்கு அரிய நிலையில் இருப்பது என்பது அது ஒரு பெரிய சிறப்பாகுமா நாம எண்ணி பார்க்க வேண்டும். ஒருத்தர் இருக்கிறார், அவரை அணுகவே முடியாது, அவரிடம் பேசி எதுவும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது, அவரை யாருமே சந்திச்சவங்க இல்லை. அப்படிப்பட்ட அரிய நிலையில் இருக்கிறார்னு சொன்னா அவருக்கு புகழ் இருக்காது இல்லையா? குடத்தின் உள்ளிட்ட விளக்கு மாதிரி ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டு இருக்க வேண்டிதான். மனிதர்களுக்கும் அப்படிதான். மனிதர்கள்லாம் பலராலும் அறியப்படுபவராக இருக்கணும், அப்பந்தான் அவர் புகழ் பெற்றவர், முக்கியஸ்தர், விஐபின்னு சொல்லப்படும். ஆனா சுவாமி யாராலும் அறிய முடியாத நிலையில் இருக்கின்றார், ஆனால் பெரும் புகழுடையவராக இருக்கின்றார். அது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா? உலகியல் நிலைக்கு மாறான நிலை. அறிவதற்கு அரிய நிலையிலே இருந்து கொண்டு பெரும்புகளோடு இருத்தல். ஏன்னா அவர் அறிவதற்கு அரிய நிலையில இருந்தாலும் அவர் அறிந்து ஆகணும், அப்பந்தான் ஆன்மாக்கள் கடை தேர முடியும் என்று ஆன்மாக்களாக நம்முடைய நிலைமை அப்படி இருக்கிறது. ஆகையினாலே அவர் அறிவதற்கு அரிய நிலையில இருந்தாலும் அவர் நமக்கு அருளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். அவருடைய அருளை நாம அனுபவித்துக் கொண்டுதான் வருகின்றோம். திரோதான சக்தியாக மறைப்பாற்றலாக இருந்து கொண்டு நமக்கு பல்வேறு வளங்களை வழங்கிக் கொண்டு வருகின்றார். அதை நாம முன்னை தவத்தின் பயனாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வருகின்றோம். அதனால தானே இதை மாதிரி சாத்திர தோத்திர சிந்தனைகளெல்லாம் வந்து நாம கலந்து கொள்கின்றோம். ஆகையினாலே உணர்வதற்கு அரிய நிலையில் இருந்தாலும் அவர் பெரும்புகளுடையவராக திகழ்கிறார். அது எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு பண்பு பாருங்க. ஆகையினாலே அருஞ்சோதி பெருஞ்சோதி, பாசஞான பசஞானங்களால் அறியப்படாத அருஞ்சோதி, அதுக்கு எட்டாத அருஞ்சோதி, எங்கும் நிறைந்து எல்லாருக்கும் அறிவு விளக்கம் அருள்கின்ற பெருஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா சோதி. சோதி என்பதோடு அருஞ்சோதி பெருஞ்சோதி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அடைமொழியாக சேர்த்தாதான் ஒவ்வொன்றினுடைய பொருளும் நமக்கு நன்றாக விளங்கும். ஆதியும் அந்தமும் இல்லா சோதி. அதாவது ஆதி என்பது பிறப்பு, அந்தம் என்பது இறப்பு, பிறப்பிறப்பு அற்ற சோதி. சோதி என்றால் அறிவு பொருள். அந்த சோதிக்கு இத்தனை அடை கொடுத்து சொல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படி சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய வாதவுரடிகள். அப்பதான் அதனுடைய மேன்மை நமக்கு விளங்கும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இந்த சோதி என்ற அந்த பெயருக்கு எத்தனை அடைகள்? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இப்போ இவ்வளவு அடைமொழிகள் கொடுத்து சொல்லும் போது நமக்கு என்ன ஓர் உண்மை விளங்குகிறது என்று சொன்னால், அப்ப இன்னொரு வகை சோதியும் இருக்க வேண்டும். நீ செந்தாமரைன்னு சொன்னா வெண் தாமரை ஒன்று உள்ளது, அதிலிருந்து பிரித்து காட்ட வேண்டியதான செந்தாமரைன்னு சொல்றோம். இனம் பற்றிய அடை என்று சொல்வார்கள், இனம் பற்றிய அடைன்னு சொல்வார்கள். செந்தாமரைன்னு அப்ப வெண்டாமரைன்னு ஒன்று இருக்க போகும், அந்த மாதிரியான அடை இது. அப்போ ஆதியும் அந்தமும் இல்லா சோதி அப்படின்னா, அப்ப ஆதியும் அந்தமும் உடைய சோதி ஒன்று இருக்க வேண்டும். அருஞ்சோதி என்று சொன்னதனாலே அத்துணை அருமையாக இல்லாமல் எளிமையான முறையிலே ஒரு எளிய சோதி இருக்க வேண்டும். பெருஞ்சோதி என்று சொன்னதனாலே சிறு சோதி இருக்க வேண்டும். ஆதியும் அந்த பண்புகளுக்கு நேர் மாறான சோதி தான், ஆனா இந்த சோதிக்கு நேர் மாறாக இன்னொரு சோதி உள்ளது. எப்படி என்றால், ஆதியும் அந்தமும் உடைய எளிய சிறிய சோதி ஒன்று உள்ளது. சோதினா என்ன சொன்ன? அறிவு பொருள். நாம தான் அந்த சிறிய எளிய எளிமையும் சிறுமையும் கொண்ட சோதி பொருள்கள் நாம தான். ஆதியும் அந்தமும் உடையவர்களாக நாம தான் இருக்கிறோம், பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம். நம்ம சோதி பொருள் தான், நமக்கு அறிவு இருக்கு, சோதி பொருள் தான், சித்து பொருள் தான், ஆனா பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கின்றோம். ஆதியும் அந்தமும் உடையவராக இருக்கிறோம், எளிமையும் சிறுமையும் உடையவராக இருக்கிறோம். ஆதியும் அந்தமும் உடையவராக இருத்தல் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருத்தல். எளிய சிறிய சோதினா, எளிய சோதின்னு சொல்லும்போது என்னன்னா, நாம சோதி அறிவு பொருள் என்றாலும் அறிவிக்கத்தான் அறிகின்றோம். முதல்வன் அறிவிக்க அந்த அருஞ்சோதி அறிவித்தால்தான் நாம் அறிகின்றோம். ஆகவே நாம எளிய சோதி தான், எளிய சோதி. எளிமை என்பது அறிவிக்க அறிதல். சிறிய சோதி சிறுமை கொண்ட சோதியா இருக்கிறோம். சிறுமை என்பது பாசச்சார்பு, ஆணவ மலச்சார்பு உடையவராக இருக்கிறோம், அது சிறுமை. ஆகவே ஆதி அந்தம் உடையவராக இருத்தல் பிறப்பு இறப்புக்கு உட்படுதலாகும். அருமைக்கு மாறாக எளிய சோதியாக இருத்தல் உணர்த்த உணரும் நிலையிலே இருத்தல். சிறிய சோதி சிறுமை கொண்ட சோதி, சிறுமையாவது மலச்சார்பு. இந்த தன்மைகள் இல்லாத சோதி எம்பெருமான். ஆகையினாலே அவனுடைய தனித்தன்மையை, உயிர் வர்க்கத்திலிருந்து அவன் வேறுபட்டு இருக்கக்கூடிய உயிர் வர்க்கமாகிய இந்த சோதியிலிருந்து அவன் வேறுபட்டு திகழக்கூடிய பாங்கினை இல்லையா எடுத்த எடுப்பிலேயே உணர்த்துகின்றான். என்ன, நம்ம பார்க்கின்ற எல்லா உயிரினங்களும் பிறப்பிறப்புக்கு உட்படுபவை, ஆதியும் அந்தமும் உடையவை, எளிமையானவை, சிறுமை கொண்டவை. அந்த உயிர் வர்க்கத்தில் யாரையும் நாங்கள் பாடிக்கொண்டு வரவில்லை அப்படின்னா நீ அதை கவனிக்காம தூங்க கூட செய்யலாம். ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச ஆள் அவங்க பாடிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கொண்டாடுவாங்க, இதே மாதிரி இவங்க யாரையோ கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சாதாரணமா நாங்க யாரை பாடிட்டு வரோம்? உயிர் வர்க்கத்திலேயே இல்லாத தனிமுதற் பரம்பொருளை, பிறப்பு இறப்புக்கு உட்படாத. பிறப்பு இறப்பு இல்லைன்னா இப்ப வினை இல்லை, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன், பாசஞான பசுஞானங்களால் அறிவதற்கு அறிய அந்த பெருஞ்சோதியை பாடிக்கொண்டு வருகின்றோம். அந்த பெருஞ்சோதியை சார்ந்தால்தான் சிறு சோதிகளாகிய நமக்கு வாழ்வு. பேரொழியா பேரொழியாகிய சூரிய ஒளியை சார்ந்தால்தான் கண்ணொழியாகிய சிற்றொளிக்கு பயன். அல்லது காணுந்தன்மை இருந்தும் அந்த தன்மையை அனுபவிக்க முடியாது, அந்த தன்மையினால் பயன் கொள்ள முடியாது. காணுந்தன்மையினால் எப்போது நமக்கு பயன்? கண்ணுக்கு கண்ணு எந்த குறைபாடும் இல்லாத நல்ல கண்ணு தான் இருக்கட்டுமே, இருந்தாலும் இந்த கண்ணினுடைய ஒளியானது சிற்றொளி. இதுக்கு துணை செய்வதற்கு பேரொளி வேண்டும். பேரொளியாகிய கதிரவனின் ஒளியோடு ஒன்றி கலக்கும் போதுதான் அந்த கண்ணொளியினால் நமக்கு பயனே கிட்டுகிறது. அதுபோல சிறுசோதி சிற்றறிவுடையவர்களாக இருக்கின்ற நாம் பாசச்சார்போடு கூடி எளிமையான சோதியாக, உணர்த்த உணரும் சோதியாகவும், சிறுமையாகிய பாசச்சார்போடும் இருக்கின்ற நாம் அந்த பாசச்சார்பிலிருந்து விடுபட வேண்டும். உணர்த்த உணர்தல் நம்முடைய இயல்பு, அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் சிவம் தன்னை உணர்த்த நாம் சிவத்தை உணர வேண்டும். அழிந்து போகின்ற பொருள்களை உணர்ந்து மயங்காமல் அழிவில்லாத சிவத்தை நாம அவன் உணர்த்த உணர வேண்டும். அந்த நிலைக்கு உயரணும், அதுதான் பெரும்பயன் இல்லையா. அப்போ கண்ணானது நன்கு காணக்கூடிய கண்ணானது, ஒளி பொருந்திய கண், நல்ல பெரிய கண், அந்த கண்ணானது கதிரவன் ஒளியை சாராமல் மூடி கிடந்தால் என்ன பயன்? அதுபோலத்தான் எளிய சோதியாகிய ஆன்மாக்களாகிய நாம அரிய சோதி சார்ந்து பயன் கொள்ள வேண்டாமா? அதான் சோதி என்று பெருமானை வர்ணித்தவள் வாழ்த்தடங்கன் மாதேன்னு அந்த பெண்ணை, தான் எந்த பெண்ணை எழுப்புகின்றாளோ அந்த பெண்ணை அவர் கண்ணின் அழகை குறிப்பிட்டு இங்கே பாடியிருக்கின்றார். வாழ்த்தடங்கன் வாட்டடங்கன், அதை பிரிச்சா வாழ்த்தடங்கன். வாழ் என்ற சொல் நமக்கு வாழ்கிற ஆயுதத்தை தான் நமக்கு அது ஞாபகப்படுத்தும் பொதுவா. ஆனா வாழ் என்ற சொல்லுக்கு ஒளி என்று பொருள் உண்டு. தொல்காப்பியத்திலே அந்த பொருள் சொல்லப்பட்டுள்ளது. வாழ் என்பதற்கு ஒளின்னு பொருள் உண்டு. ஆகவே தடம் என்பது பெருமை. அந்த கண் பெரிய கண்ணாக இருக்கின்றது. கண்ணை ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்வது சைவ சித்தாந்த மரபு. ஏன்னா கண்ணு காட்டக் காணும் தன்மை உடையது. கண்ணு வந்து கதிரவன் காட்டக் காண்பது. ஆன்மாக்களாகி நாம சிவபெருமான உணர்த்த உணர்பவர்கள். ஆகவே கண் வந்து ஆன்மாவுக்கு ஓமையாக சொல்லப்படுவது. கண்ணினுடைய ஒளி ஆன்மாவின் அறிவு போன்றது. கண்ணினுடைய அந்த விசாலத்தன்மை ஆன்மாவின் வியாபகத்தை போன்றது. எனவே வாழ் என்பதனாலே ஒளி குறிப்பிடப்பட்டு ஆன்மா அறிவும், தடம் என்பதனாலே அந்த வியாபகம் குறிப்பிடப்பட்டு ஆன்ம வியாபகமும் குறிப்பிடப்படுகின்றன. அறிவும் வியாபகமும் ஆன்மாவுக்கு இருந்தாலும் அந்த ஆன்மா பெருஞ்சோதியாகிய சிவத்தை சாராமல் ஆணவ இருளுக்குள்ளே அழுந்தி கிடப்பது முறையல்லவே என்று இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே நட்புன்னா இப்படி இருக்கணும். ஒரு தோழி இன்னொரு தோழி இப்படி எழுப்புகின்றார். நட்புக்கு நட்பினுடைய பயன் என்று வள்ளுவ பெருந்தகை எதை குறிப்பிடுகின்றார் என்றால், நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்று கூறுகின்றார். பொதுவாக ரெண்டு பேரும் நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், சிரித்து பேசிக் கொண்டிருப்பது மட்டும் நட்பன்று, தன்னுடைய நண்பனிடம் வேண்டாத செய்கை ஒன்று காணப்படுமேயானால் விரைந்து அறிவுறுத்தி அந்த வேண்டாத செய்கையை அவன் விடுமாறு செய்ய வேண்டும். அதுக்கு விரைவாக செயல்படணும். அந்த சமயத்தில் அவன் இன்மொழிகள் சொல்லி கேட்காவிட்டால் வன்மொழிகள் சொல்லியாவது அவனை அந்த வேண்டாத செய்கை செய்வதிலிருந்து தடுக்க வேண்டும். அதான் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டுனர். மிகுதினா என்னன்னா அதை தேவையில்லாத செய்கைகள், வேண்டாத செய்கைகள், அதுதான் மிகுதி. மேற்சென்று அப்படின்னா முற்பட்டு சென்று, தாமதப்படுத்தாமல் இல்லையா. ஏதோ வேண்டாத செய்கை வச்சிருக்கான், சரி பண்ணட்டும் பார்த்துருவோம் அப்படின்னு காலதாமதம் பண்ணாம இல்லையா, உடனே சென்று அதை தடுக்கணுமா. இன்மொழிகள் கூறுனா அந்த சமயத்தில் கேட்பானா? கேட்க மாட்டான் இல்லையா. சரி சரின்ட்டு போயிடுவான். அப்போ கொஞ்சம் கடிந்து உரைத்தாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் நட்பின் பயன் என்று சொல்கின்றார். அதை நமக்கு நேரடியாக புரியல. பரிமேலழகர் தருகின்ற விசேட உரையினாலே அது நமக்கு புரிகின்றது. அதான் சொல்கிறார், வேண்டாத செய்கை, வேண்டாத செய்கைன்னு அது பழியும் பாவமும் தரக்கூடிய, இம்மைக்கு பழியும் மறுமைக்கு பாவமாகவும் விளங்கக்கூடிய செய்கைகள், அதான் வேண்டாத செய்கைகள் இல்லையா. அவை துன்பத்தை தான் பயப்பிக்கும். அதனால அந்த அந்த மாதிரி செய்கைகளை தான் மிகுதின்னு சொன்னார். அதை செய்யணும்னு நினைக்கிறான் நண்பன். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நண்பனுக்கு, ஆக நம்ம நண்பன் இந்த மாதிரி செய்கையை செய்யணும்னு நினைக்கிறான். தெரிஞ்ச உடனே அவன் செய்வதற்கு முன்பே அதை தடுக்கணும், செய்யட்டும் பார்த்துப்போம் அப்படின்ட்டு கூடாது இல்லையா. அதான் மேற்சென்று அப்படின்னார், முற்பட்டு சென்று தடுக்கணும். அப்ப இனிய மொழிகள் கூறுனா கேட்க மாட்டான்னா, கடிந்து உரைத்தாவது அதை தடுக்க வேண்டும். அதான் சொன்னார், பழியும் பாவமும் தரும் செய்கை துன்பமே பயத்தலான் வேண்டப்படுவது அண்மையின் அதனை மிகுதி என்றும், அது செய்தற்கு முன்னே மீட்டல் வேண்டுதலின் மேற்சென்று என்றும், இன்சொற்கு மீளாமையின் இடித்தற் பொருட்டு என்றும் கூறினார். பாருங்க ஒவ்வொரு தொடருக்கும் எப்படி பாருங்க அப்படியே பட்டை தீட்டி பிரகாசப்படுத்துகிறார் பாருங்க. இதனால் நட்பின் பயன் கூறப்பட்டது. இதனால் நட்பின் பயன் கூறப்பட்டது என்று அருமையாக தெரிவிக்கின்றார். அந்த மாதிரியான ஒரு நட்பு தான் அடியார்களுக்குள்ளே இருக்குது. ஆக பாவை நோன்பு காலத்திலே துயிரிழ வேண்டிய வைகரை பொழுதிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையினை எப்படி கடிந்துரைக்கின்றாள் பாருங்க. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான். வாழ்த்தடங்கன் என்று அவளுடைய கண்ணை வர்ணிக்கின்ற அந்த இடத்திலே உள்ளுரை கருத்து எப்படி இருக்கின்றது? வாழ் ஒளி, தடம் பெருமை. ஒளி அறிவை குறிக்கின்றது, தடம் என்பது வியாபகத்தை குறிக்கின்றது. அறிவும் வியாபகமும் கொண்ட ஆன்மாவாகிய நீ ஆணவ இருளிலே கிடக்கலாமா? அந்த ஆணவ இருள் தானே விழித்தட வேண்டிய நிலையிலும் உன்னை உறங்குவதை சுகம் போல காட்டுகிறது. ஆணவனத்தின் இயல்பு என்ன? துன்பத்தை இன்பம் போலவும் இல்லையா, உய்வை தடுக்கின்ற செயல்களை இனிய செயல்கள் போலவும் காட்டுவது தானே அதனுடைய வேலை. அப்ப துயிலிட வேண்டிய நேரத்துல இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தா அது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை விளைவிப்பது அங்க ஆணவத்தின் வேலை. ஆகையினாலே உறங்கி கிடப்பதற்கு அந்த ஆணவமல சார்பு காரணம். ஒருவர் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரம் உழைத்திருக்கலாம், அதனால் அவரை மீறிய உடல் சோர்வினாலே உறங்கலாம், அது விதிவிலக்கு இல்லையா? அது மாதிரி உடல் நலமின்மையால் உறங்கலாம், அது விதிவிலக்கு. எப்பவும் போதே இருக்கிறோம், வழக்கம் வழக்கம் போல இருக்கிறோம், அப்போ எழுந்திருக்க வேண்டிய இடத்தில் எழுந்திருக்க வேண்டியது தானே இல்லையா? அப்பவும் நாம என்ன கூட கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குவது ஆணவ மனத்தினுடைய வேலை. நம்ம கீழ்நிலையில் நிறுத்துவது தானே அதனுடைய வேலை. இந்த சகல நிலையில் அது செய்கிற வேலை அதுதானே. கேவல நிலையில அறிவை முழுமையா மறைச்சது, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில என்ன பண்ணும்? கீழ்நிலையில நம்மளை நிறுத்தும். அதோ நியாமக சக்தி என்று சொல்வார்கள். அதோ நியாமிகா, அதோ நியாமிகா சக்தி, அதோ நியாமிகா சக்தி. அதோ என்று சொன்னால் கீழ்நிலை, கீழ்நிலையிலே நம்மை நியமிப்பது, அதோ நியாமிகா சக்தி. ஆகையினாலதான் சொன்னார், நீ அந்த ஆணவ மலை, அதான் பழைய திருப்பரந்தி புராணத்தில் மலை இருள் உற்று உறங்காமல். உறங்குவதற்கு என்ன காரணம்? இருள் மலச்சார்பு தான் காரணம். மலை இருள் உற்று உறங்காமல், அந்த மலை பரிபாகத்தை விளைவிக்கக்கூடிய பெருமான் அங்கு தடாகமாகவே விளங்குகின்றார். அந்த தடாகத்தில் வந்து திளைத்தால் அது அவன் திருவருளில் திளைத்ததற்கு சமம். ஆகவே அதன் பொருட்டு எழுந்து வா என்று அழைப்பதுதான் திருவம்பாவை என்று அதனுடைய சாரத்தை அருமையாக சொன்னது. ஆகையினாலே வாழ்த்தடங்கன்மாதே வளருதியோ உறங்குகின்றாயோ என்பதற்கு, உறங்குதலுக்கு சொல்லு பாருங்க, வளருதல் மங்களமான ஒரு சொல். வளருதியோ என்று சொன்னால் இன்னும் நீ துயில்கின்றாயோ, கண் வளருதல் என்று ஒரு சொல்லாக சொல்வார்கள். அதுதான் இங்க வளருதியோ என்று, இன்னும் உறங்குகின்றாயோ. வன்செவியோ நின்செவிதான், உன்னுடைய செவி வன்மையான செவியோ என்று தோழியினுடைய செவியை பழிக்கின்றான். ஏன்னா ஏன் செவியை பழிக்கின்றான்? அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும், அதையும் அந்தமும் இல்ல, அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வளருதியோ. அரும்பெருஞ்சோதியின் புகழை கருணையினை நாங்கள் வியந்து பாடுவதை கேட்டும் உறங்குகின்றாயே, ஆகவே உன்னுடைய செவிகள் வன்மை கொண்டனவோ என்று சொல்கின்றார். இப்ப பாருங்க, கண்ணு ஒரு உறுப்பு, செவியும் ஒரு உறுப்பு. என்ன, கண்ணு உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? ஆனா பழிப்பு எதற்கு வந்து சேருது? செவிக்கு வந்து சேர்கிறது, கண்ணை பழிக்கவில்லை. வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ சொன்னார், வளருதெல்லாம் என்ன, கண் உறங்குதல் தான். ஆனா எது எந்த உறுப்பை கடிந்துரைக்கின்றாள்? செவியை கடிந்துரைக்கின்றாள். ஏன்னா செவி நன்முறையிலே பெருமானுடைய துதியினை உள்வாங்கி இருந்தது என்று சொன்னால் அதுக்கப்புறம் கண்ணால உறங்கி கிடக்க முடியாது. செவிதான் முதல்ல செயல்படணும். கண் விழிக்க வேண்டிய, கண்ணை வந்து விழித்தட வேண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு செவிக்கு இருக்கிறது என்பது இதுல தெரியுது இல்லையா? ஆகவே வன் செவியோ நின் செவிதான். உலகையிலே அதான சொல்றோம், ஒருத்தர் சொன்னதை கவனிக்காம இருந்தா சொல்றோம், என்ன உனக்கு செவிடா, என்ன உன் காது அவிஞ்சு போன காதுன்னு காதை பழிக்கிறோம். ஆனா உண்மையில என்னன்னா, காது வந்து ஒரு வாயில், அது ஒரு பொறி தான். ஆகவே காதை பழித்தால் அதனுடைய உள்ளீடான கருத்து என்ன? காதை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறாயேன்னு அந்த உள்ள உயிருக்கு தான் அந்த கண்டனம் இல்லையா? அதை தூளமா சொல்லும் போது காது மேல வச்சு சொல்றாங்க. ஆகவே இங்க கண்ணை கூட சொல்லாமல் என்ன உறங்கி கிடத்தால் அது கண்ணுதான், கண்ணுதான் முதல்ல விழித்தெழணும். கண்ணு விழித்தெழுந்துட்டு அப்புறம் தன்னால படுக்கை விட்டு எழுந்து விடுவாள். ஆனாலும் அந்த காது அதை முறையாக அந்த துதிகளை உள்வாங்கி இருந்தால் அது உணர்வு வந்திருக்கும். கண்ணு விழித்திருப்பாள், எழுந்திருப்பாள். ஆகவே அங்கு காதை, காதுக்கு பொறுப்பு அதிகம்னு தெரியுது. வன்செவியோ நின்செவிதான், ஏன்னா பெருமானுடைய துதியை கேட்டல், கேட்டல் அதாவது ஞான நிலையில் உள்ள படிநிலைகளை சொல்லும் போது என்ன பார்த்தல் என்பதை கூட, தரிசித்தல் என்று கூட ஒரு படிநிலை சொல்லல, கேட்டல் என்பது தான் தொடங்குது. ஞானாசிரியர் சொல்வதை கேட்க வேண்டும், அதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்றார். கேட்டல் சிந்தித்தல், கேட்டால் அடுத்த சிந்தனை ஓடும். ஆகா அதையும் அந்தமும் இல்ல, அரும்பரும் ஜோதி, ஐயப்பா பெருமானுடைய அந்த ஒரு தன்மையை புரிந்து கொண்டாலே இப்ப சிறுசோதியாகி நாம் அந்த பெருஞ்சோதியில கலந்துவிட வேண்டும் என்று சொல்லி விரைவாக இழந்து விடுவாள். அந்த அந்த பொருள் உணர்ச்சி அங்க உள்ளத்துல போய் பதியல. ஏன்னா அதை காது ஒழுங்கா முதல்ல காது வழியா நிர்விகற்பமா உள்ள நுழைஞ்சாதானே மேற்கொண்டு எதுவும் நடக்கும். அத காது அந்த கடமையை செய்யல. அதனால வன் செவியோ நின் செவிதான் என்று இவ்வாறு ஒருத்தி கடிந்துரைக்கவும் மற்றொருத்தி சொல்கின்றாள், நான் நீ நினைப்பது போல் அவள் வன்செவி உடையவளாக அவள் வேண்டுமென்றே தூங்கி கிடக்கவில்லையம்மா. அவளுடைய நிலை அதீத நிலையாக இருக்கின்றது. என்னவென்றால், நீ மாதேவனுடைய நீண்ட திருவடிகளை புகழ்ந்து உரைத்தாயல்லவா, அந்த புகழ் ஒளி இந்த வீதியிடத்திலே கேட்ட மாத்திரத்திலேயே சொல்கின்றாள், மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே. அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? மாதேவன் வார்களர், நாம எதை போற்றினோம்? ஆதியும் அந்தமும் இல்லாம அரும்பெருஞ்சோதியை போற்றினோம். அந்த அரும்பெருஞ்சோதி யாரு? மாதேவன், மகாதேவனாகிய சிவபெருமான். ஆகவே ஆதியும் அந்தமும் இல்லாம அரும்பெருஞ்சோதி என்பது ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத சொரூப நிலை. மாதேவன் என்று சொல்லும் பொழுது நாம ரூபங்களோடு கூடிய தடத்த நிலை. ஆதியும் அந்தமும் இல்லாம அரும்பெரும் சோதினா நமக்கு யாரு ஞாபகத்துக்கு வரணும்? சிவபெருமான், திருவுருவோடு விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் நினைவுக்கு வரணும். ஏன்னா அந்த சோதி அரும்பெருஞ்சோதி நாம் ஆலயத்திலே கண்டு வழிபடுத்துவதற்கு வாய்ப்பான ஒரு முறையிலே திருவுருவம் கொண்டு விளங்குகின்றது. ஆகையினாலே நாம ரூபமற்று சொரூப நிலையிலே சொன்னால் அங்க தடத்த நிலையில சிவபெருமான் தான் நினைவுக்கு வரணும். ஏன்னா இந்த பெருமானுக்கு எத்தனையோ தெய்வங்கள் தெய்வ திருவுருவங்கள் எல்லாம் இருந்தாலும் சிவபெருமான் தான் அந்த சொரூபத்தை உடையவன். அரும்பெரும் சோதி என்று சொல்லக்கூடிய ஒரு சொரூபத்தை உடையவன். ஆகவே அந்த சொரூப இயல்பை கேட்ட மாத்திரத்துல தடத்த இயல்பு நினைவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கருத்துல அடுத்தவள் என்ன பேசுகின்றாள்? மாதேவன் வார்களர்கள் என்று சொல்கின்றார். கழல் என்பது திருவடியை குறிக்கும். ஆடவர் பாதத்திலே அணியக்கூடிய ஆபரணம் கழல். கழல் அணியப்பெற்ற பாதத்துக்கே கழல் என்று ஆகுபேராய் வருகின்றது. ஆகையினாலே வார்கழல் சொல்லும்போது நீண்ட திருவடி, நீண்ட கழல். அந்த திருவடியை அடிய முடியும் அறிய முடியாத அளவிற்கு அண்ணாமலையாக திகழ்ந்தார் அல்லவா. ஆகவே திருவண்ணாமலையில் பாடியதற்கு ஏற்ப ஆங்காங்கே குறிப்புகள் காணப்படுகின்றன. மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலுமே. வீதியில இந்த ஒளி ஒளித்த மாத்திரத்துல அவள் தன்னுடைய செவியிலே கேட்டு கேட்டலுமே, கேட்ட மாத்திரையிலேயே விம்மி விம்மி மெய் மறந்து விம்மிதமுற்று மெய் மறந்து விட்டாள். அதனாலே என்ன நிலைக்கு உட்பட்டாள்? போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு. அமளி என்பது இங்கு படுக்கையை குறிக்கும். அவள் உறங்கி கிடத்த படுக்கையிலிருந்து புரண்டு கீழே அவள் வீழ்ந்து கிடக்கின்றாள். படுக்கை எப்படிப்பட்டது? போதார், போது என்றால் பூ, போதார் என்றால் பூக்கள் நிறைந்த, பூக்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து புரண்டு தரையிலே வீழ்ந்து கிடக்கின்றாள். எப்படி கிடக்கின்றாள்? ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். ஆகாள் என்பது ஆகாமல் என்று அதுக்கு பொருள் பண்ணணும். ஏதேனும் ஆகாமல் கிடந்தாள். ஆகாமல் என்று எச்சமாக இருக்க வேண்டியது ஆகாள் என்று முற்றாக இருக்கின்றது. இப்படி ஒரு எச்சம் முற்று போல இருப்பதை முற்றச்சம் என்று வழங்குவர். அதனாலதான் பழைய உரைகள்ல ஆகாள் என்பது முற்றச்சம், ஆகாமல் அல்லது ஆகாது, ஏதேனும் ஆகாது, எந்த செயலும் செய்ய முடியாத நிலையிலே கிடந்தாள். என்னே என்னே, ஆகா இந்த பெருநிலையை எவ்வாறு எடுத்துரைப்பது? என்னே என்னே வியந்து உரைக்கின்றாள். இதே என் தோழி பரிசு, இதுவல்லவா என் தோழியினுடைய இயல்பு. பரிசு என்பது இங்கு இயல்பு. இதுவல்லவா என் தோழியினுடைய முறை இயல்பு. ஏல் ஓர் எம்பாவா, ஏல் ஓர் என்பன அசை சொற்கள். ஏல் என்றால் ஏற்றுக்கொள், ஓர் என்றால் ஆராய்ந்து வார் என்றும் விளக்கம் சொல்வோர்களும் உண்டு. எல்லா பாடல்களுக்கும் அந்த அப்படி பொருள் பொருந்துமா என்பது ஆராய்ந்து கொள்ளத்தக்கது. எம்பாவா என்று சொல்லும் பொழுது தாம் வழிபடுகின்ற சிவசக்தியாகிய அம்மையின் திருவுருவினை உள்ளத்திலே கருதி பாடல் தோறும் அப்படி எம்பாவாய் என்று முடிக்கின்ற வழக்கம் இந்த பாடல்களிலே காணப்படுகின்றது என்று ஆதீன மகாவித்வான் தண்டமாணி தேசிகர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மாதேவனுடைய திருவடி புகழ்ச்சியை கேட்ட மாத்திரத்திலேயே திருவடி சிறப்பினை எடுத்துரைக்கின்ற அந்த புகழ்மொழிகளை, தோத்திர மொழிகளை கேட்ட மாத்திரத்திலேயே பூக்கள் நிறைந்த படுக்கையில் நின்றும் புரண்டு கீழே விழுந்தார். பூக்கள் நிறைந்த படுக்கை என்பது அந்த படுக்கையை மட்டும் குறிக்காமல் அது உலக போகத்தையே பொதுமையாக குறிக்கின்றது என்று கொள்ளலாம். அதிலிருந்து புரண்டு கீழே விழுந்து விட்டால் என்று சொன்னால் உலக போகங்களை வெறுத்து அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடியிலே தன்னுடைய சிந்தனையை நிலையாக பதித்து விட்டாள். என்ன சிவஞான போதத்தில் இந்த உலகம் உலகத்தை அறிந்து நுகர்வதற்குரிய கருவிகள் இவற்றின் மீதெல்லாம் பற்றை விட்ட ஆன்மா சிவபெருமான் திருவடியை சார்ந்துவிடும் என்ற செய்தி சொல்லப்பட்டுள்ளது. இவ் ஆன்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீவாதத்தை அணையும் என்றது. அதற்கு ஏது அருமையா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கின்ற, ஊசல் கயிறற்றால் தாய் தரையேயான் துணையான். மரத்துல ஊஞ்சல் ஒண்ணு கட்டி அதுல ஒருத்தன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான், ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஊஞ்சலுடைய கயிறு அறுந்தால் அவனை ஒரு தாயானவள் குழந்தையை தாங்குவது போல இந்த தரையானது தாங்கிக் கொள்கிறது என்று அந்த ஏதுவே சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அவன் அந்த ஊஞ்சலிலே ஆடும் பொழுது ஊஞ்சல் தான் அவனுக்கு, ஊஞ்சல் பலகை தான் அவனுக்கு ஆதாரமாக இருந்தது. அது கயிறு அறுந்து விட்டால் இல்லையா, அந்த ஊஞ்சல் பலகைக்கு கயிறு ஆதாரமாகவும் கயிறுக்கு மரம் ஆதாரமாக இருந்தது. அந்த ஊஞ்சல் கயிறு அறுந்து விட்டால் அதுக்கப்புறம் ஊஞ்சல் பலகையோ கயிறோ மரமோ அவனுக்கு சார்பாக இல்லை, நேரடியாக தரையே அவனுக்கு தாரகமாக சார்பாக இருந்து தாங்குகிறது. அதுபோல இந்த ஊஞ்சல் பலகை கயிறு மரம் போல இந்த உலக போகங்கள் அவற்றை அனுபவிக்கக்கூடிய கருவிகள், அனுபவிக்கக்கூடிய நான் ஆன்மா என்ற அந்த அகப்பற்று, இந்த புறப்பற்று அகப்பற்றெல்லாம் நீங்கிவிட்டால் நேரடி ஆதாரமாக தாங்குவது எம்பெருமானின் திருவடிகள் என்று மெய்கண்டார் சிவஞானபோதத்திலே அருளி செய்துள்ளார். உடலை சார்ந்து உடல் கருவிகள் வாயிலாக உலக அனுபவங்களை அனுபவிக்கும் போதும் அப்பமும் இவை எல்லாவற்றையும் வாயிலாகவும் பரம ஆதாரமாக இருப்பது எம்பெருமானுடைய திருவடிகள் தான் இல்லையா. அங்க ஊஞ்சல் பலகை ஆதாரம், அதுக்கு கயிறு ஆதாரம், அதுக்கு மரம் ஆதாரம்னாலும் அந்த மரத்தை தாங்கிக் கொண்டு பரம ஆதாரமாக இருப்பது நிலம்தான். அந்த கயிறு அறிந்த மாத்திரத்திலேயே பரம ஆதாரமாக இருக்கின்ற நிலமே இப்போது நேரடி ஆதாரமாக ஆகிவிட்டது. ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டிருந்தவரை அந்த மரத்தின் வாயிலாக, ஊஞ்சல் கயிறின் வாயிலாக, ஊஞ்சல் பலகையின் வாயிலாக அது ஆதாரமாக இருந்தது. அது திரோதான சக்தியாக விளங்கும் ஆதார நிலை. தனுகரண புவனபோகங்கள் வாயிலாக ஆதாரமாக இருப்பது. எப்போது இந்த தனுகரண புவனபோகங்கள் இடத்திலே ஆன்மா பற்றை விட்டதோ அப்போது திரோதான சக்தி அருட்சக்தியாகி நேரடி ஆதாரமாக திகழ்தல், அது அருட்சக்தியாக விளங்கும் நிலை. அதுபோல இங்கு போதார் அமளி பூக்கள் நிறைந்த படுக்கையிலிருந்து புரண்டு தரையில் விழுந்தார் என்று சொல்லும் பொழுது தனுகரண புவனபோகங்களில் மேலுள்ள இச்சையை விட்டால் எப்போ மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய அந்த வாழ்த்தொழி கேட்ட மாத்திரத்திலேயே அது தீவிரதர சத்தினிபாதம், கேட்டலுமே என்று சொன்னது தீவிரதர சத்தினிபாதம். இது மணிவாசக பெருமானின் நிலை இதுதான். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே, வைத்தலுமே இங்க பாருங்க கேட்டலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். போதார் அமளி என்பது துணையான சுற்றங்களாகிய 36 தத்துவங்கள்னு கொள்ளலாம். என்ன தத்துவங்கள் தானே மற்ற உடம்புக்கு உலகங்களுக்கு எல்லாம் ஆதாரம். தத்துவ சார்பு விட்டதுன்னா உடல் சார்பு உலக சார்பு எல்லாமே விட்டதா தான் அர்த்தம். துணையான சுற்றங்கள்னு சொன்னேன், சுற்றம்னு உலகியல்ல நம்முடைய குடும்பத்தார் சுற்றத்தார சொல்லுவோம், எல்லாம் தத்துவங்களின் வாயிலான உறவு தானே. அப்ப துணையான சுற்றங்கள்னு தத்துவ சார்பு விட்டதுனாலே எல்லாம் சார்பும் விட்டதா தான் அர்த்தம். எப்போ திருவடி வைத்தலுமே, இங்க திருவடி புகழ்ச்சியை கேட்டவன் அங்க திருவடியை வைத்தலுமே, இங்க திருவடியை புகழ்ந்து உரைக்கும் புகழ் மொழியை கேட்டலுமே, வாறுகடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி தானே சொல்லியிருக்காரு அந்த திருவடி. திருவடியை வாழ்த்தி பாடிய அந்த வாழ்த்தொழியை கேட்ட மாத்திரத்திலேயே துணையான சுற்றங்கள் என்ற குறிப்பிலே போதார் அமளி பூக்கள் நிறைந்த படுக்கை உலக போகம் போகங்கள் ஐம்புல அனுபவங்கள் அவற்றை விடுத்து அந்த போதார் அமளிக்கும் ஆதாரமாக இருப்பது தரை, அந்த தரையிலே விழுந்து கிடக்கின்றாள். அது திருவடி தத்துவ சார்பை விட்டு திருவடி சார்பை பெறுதல். திருவடி சார்பை பெற்ற ஆன்மாவுக்கு தன்முனைப்போடு கூடிய எந்த செயலும் இல்லை, எந்த ஐம்புல அனுபவமும் இல்லை. எனவே ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், உலக அனுபவத்திற்கு வர முடியாத ஒரு நிலையிலே தன் செயலற்று கிடந்தாள். என்னே என்னே இதே என்னே என்னேன்னு வியந்து உரைப்பதை பாருங்க. எதை எதெல்லாமோ வியந்து உரைக்கக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டு வருகின்றோம் மற்ற இலக்கியங்கள்ல. இதெல்லாம் வந்து பெரியவர்கள் சொன்ன உரைகள், அந்த உரைகளை கற்று மேற்கொண்டு சிந்தித்ததனாலே கிடைத்த ஒரு சில கூடுதல் கருத்துக்கள். இதே ஆகவே நம்மோடு எழுந்து வரக்கூடிய நிலையையும் கடந்து அதீத நிலையிலே அவள் இருப்பதனால்தான் அவ்வாறு இருக்கின்றாளே ஒழிய, அவள் வன்சவியோடு இருந்து கொண்டு வேண்டுமென்றே அவள் வந்து படுத்துக் கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி இன்னொருத்தி தேற்றுகின்றாள். இந்த முறையிலே முதல் திருப்பாடல் அமைகின்றது.